சமயத்து மெய்பொருள் இயேசுவே வேதங்கள் கூறிடும் கருப்பொருள் இயேசுவே மெய்பொருள் இயேசுவே
ஆராய்ச்சி நேயர்களை இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் வாழ்த்தி வரவேற்கிறோம். உமது வசனத்தை தியானிக்கும்படி குறித்த ஜாமங்களுக்கு முன்னே என் கண்கள் விழித்துக் கொள்ளும் என்று எத்தனை ஆவலோடு தாவீது கூறுகிறார், அதுபோல நீங்களும் அத்தகு ஆவலோடு வானொலி பெட்டிக்கு முன் இந்த காலை வேளையில் காத்திருப்பதற்காக நன்றி கூறுகிறோம். உங்கள் வாஞ்சை வீண் போகாது, நிச்சயம் கர்த்தர் உங்களோடு பேசுவார்.
வழிகாட்டும் உயர்வானுலையில் உனை கூட்டும் வேத புத்தகத்தோடும் குறிப்பேடோடும் செய்தியை கவனிப்பதற்காக காத்திருக்கிறார் மேலான சகோதரனை சகோதரியே, உங்களை வாழ்த்தி வரவேற்கிறோம். ஒவ்வொரு நாள் காலையிலேயும் தூரமான இடத்திலிருந்து வருகிற சத்தத்தை மட்டும் கேட்டு கர்த்தருடைய வார்த்தையை அறிந்து வருகிற உங்களையும் வாழ்த்துகிறோம். இந்த கர்த்தருடைய வார்த்தைகளை நீங்கள் வானொலியிலோ தொலைக்காட்சி மூலமாகவோ அல்லது இன்டர்நெட் மூலமாகவோ எப்படி நீங்கள் கேட்டுக் கொண்டிருந்தாலும் இன்றும் உங்கள் இருதயத்திற்கு ஏற்ற செய்தியை கர்த்தர் உங்களுக்காக வைத்திருக்கிறார். இன்று முதல் நாம் நெகேமியாவின் புத்தகத்தை கற்றுக்கொள்ளப் போகிறோம். நெகேமியா முதலாம் அதிகாரம் முதலாம் வசனத்தை நாம் பார்க்கும்பொழுது, நான் சூசான் என்னும் அரமனையில் இருக்கும்போது சம்பவித்தது என்ன என்று எழுதியிருப்பதனாலே நெகேமியாதான் இந்த புத்தகத்தின் ஆக்கியோன் என்பது தெளிவாகிறது. எஸ்ரா இதை எழுதியிருப்பார் என்றால் நெகேமியாவின் நாட்குளிர்பேட்டிலிருந்து எடுத்து இதை எழுதியிருக்க வேண்டும். எஸ்ரா புத்தகத்தைப் போலவே இங்கேயும் கடிதங்களின் நகல்களை குறித்தும் ராஜாக்களின் கட்டளையை குறித்தும் பதிவேடுகளை குறித்தும் மற்ற முக்கியமான பத்திரங்களை குறித்தும் பார்க்கிறோம். எஸ்ராவையும் நெகேமியாவையும் எழுதியது இஸ்ராதான் என்ற ஒரு கருத்தும் நிலவி வருகிறது. ஏனென்றால் எபிரேய வேத புத்தகத்திலே இந்த இரண்டும் ஒரே புத்தகமாக இருக்கிறது. நெகேமியா சாதாரணமான ஒரு மனிதன், எஸ்ரா ஒரு ஆசாரியன். எஸ்ராவின் புத்தகத்திலே கர்த்தருடைய ஆலயம் மீண்டும் கட்டப்படுவதின் முக்கியத்துவத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. நெகேமியாவின் புத்தகத்திலே எருசலேமின் மதில்கள் கட்டப்படுவதை குறித்து முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இஸ்ராவின் புத்தகத்திலே அவர்கள் சிறையிருப்பிலிருந்து திரும்பி வந்தபொழுது எப்படி ஆவிக்குரிய வாழ்க்கையிலே தவறு செய்து தண்டிக்கப்பட்டு திரும்ப வந்தார்கள், மீண்டும் தவறு செய்தபோது எப்படி கடிந்து கொள்ளப்பட்டார்கள் என்று சமயம் தொடர்பான காரியங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. நெகேமியாவை நாம் வாசித்து பார்க்கும்பொழுது அரசாங்கம் தொடர்பான காரியங்கள் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கின்றன. இஸ்ரா ஒரு ஆசாரியனுக்குரிய, ஒரு வேதபாரனுக்குரிய ஒரு மாதிரி என்று சொல்லலாம். நெகேமியா ஒரு சிறந்த வியாபாரியின் பிரதிநிதி போல காணப்படுகிறான். அர்த்தசஷ்டா என்னும் அதிகாரம் பொருந்திய பெர்சிய அரசனின் அரண்மனையிலே பணி செய்கிறவன் இந்த நெகேமியா. ஆனால் அவனுடைய இருதயமோ தேவனுடைய ஜனங்கள் மேலும் எருசலேமை குறித்து தேவனுடைய திட்டத்தின் மேலேயும் இருந்தது. தன் இருதயத்தின் வெளிப்பாடுகளை தெள்ள தெளிவாக எழுதியிருப்பது இந்த புத்தகத்தின் ஒரு சிறப்பு அம்சம். வரலாற்று வரிசையிலே நாம் பார்ப்போம் என்றால் இதுதான் இறுதியான சரித்திர புத்தகம். காலத்தை கணக்கிட்டு பார்ப்போம் என்றால் பழைய ஏற்பாட்டின் இறுதி காலத்திற்கு வந்துவிட்டோம். யூதர்களை பொறுத்தமட்டிலேயும் சரித்திரப்படி இதற்கு பின்னாலே எதையும் சொல்லவில்லை. இரண்டு நாளாமத்திற்கு பின்னர், 70 ஆண்டு காலத்திற்கு பின்னர் நடைபெற்ற காரியத்தை தான் இஸ்ரா எழுத ஆரம்பிக்கிறார். 70 ஆண்டு சிறையிருப்பிற்கு பின்னர் மீதி இருந்தவர்களிலே சிலர் எருசலேமிற்கு திரும்ப வருகிறார்கள். செருபாவேல் வந்த பின்னர் 50 ஆண்டுகளுக்கு பின்னர் தான் இஸ்ரா 2000 பேரோடு வந்தார். இப்படி இஸ்ரா வந்து சுமார் 15 ஆண்டுகள் கழித்த பின்னர் நெகேமியா வந்தார். இந்த காலகட்டங்கள் எல்லாம் உத்தேசமாக சொல்லப்பட்டவை. அதாவது சிறையீர்ப்பிற்கு பின்னர் எந்தெந்த காலகட்டங்களிலே என்னென்ன வரலாற்று சம்பவங்கள் நடைபெற்றது என்பதை புரிந்து கொள்வதற்கு இது நமக்கு உதவியாக இருக்கும். அது மட்டுமல்ல, தானியேலின் தீர்க்க தரிசனமாகிய 70 வாரங்கள் எப்படி மிக சாதாரணமாக இயற்கையான முறையிலே அது பொருந்துகிறது என்பதையும் நாம் பார்க்கலாம். தானியேலின் 70 வாரங்கள் என்பது நெகேமியாவின் புத்தகத்திலே தான் ஆரம்பமாகிறதே ஒழிய இஸ்ராவின் புத்தகத்திலே அல்ல. பாருங்கள், தானியேல் 9:25.
இப்போதும் நீ அறிந்து உணர்ந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால், எருசலேமை திரும்ப எடுப்பித்து கட்டுகிறதற்கான கட்டளை வெளிப்படுவது முதல் பிரபுவாகிய மேசியா வரமட்டும் 7 வாரமும் 62 வாரமும் செல்லும். அவைகளில் வீதிகளும் அலங்கங்களும் மறுபடியும் கட்டப்படும். ஆனாலும் இடுக்கமான காலங்களில் இப்படியாகும்.
சர் ராபர்ட் ஆண்டர்சன் என்பவர் கொடுத்திருக்கிற காலக்கணிப்பானது தானியேலின் 70 வாரங்களை திருப்திகரமாக விளக்குகிறது. கிறிஸ்துவுக்கு முன் 536 ஆண்டிலே கோரேஸ் ராஜா யூத ஜனங்களை புறப்பட்டு போகும்படியாக கட்டளை கொடுத்தான். எஸ்ரா 1:4 இதை நாம் பார்க்கிறோம். பின்னர் கிறிஸ்துவுக்கு முன் 445 ஆண்டிலே அர்த்தசஷ்டா மற்றும் ஒரு கட்டளை கொடுத்தான். இது அவனுடைய ஆளுகையின் 20வது ஆண்டு காலத்திலே நடைபெற்றது. நெகேமியா 2:8 இதை குறித்து நாம் பார்க்கலாம். இதுதான் 70 வாரங்களின் ஆரம்பம். முதல் 7 வாரங்கள் மல்கியாவின் தீர்க்கதரிசியின் காலத்திலே கிறிஸ்துவுக்கு முன் 797வது ஆண்டிலே நிறைவடைந்தது. நெகேமியா அதிகமாக பேசாமல் அதிகமாக செயல்படுகிற ஒரு மனிதனாயிருந்தான். இந்த புத்தகத்திலே காணப்படுகிற மிக முக்கியமான கருத்து வாக்கியங்கள் என்று சொன்னால் அவை இரண்டு. நெகேமியா 1:4 நெகேமியா 6:3. நெகேமியாவின் புத்தகத்தை இரண்டு முக்கியமான பகுதிகளாக பிரிக்கலாம். முதலாவதாக எருசலேமின் அலங்கம் கட்டப்படுவதை குறித்து ஒன்று முதல் ஏழு அதிகாரங்களிலே வாசிக்கிறோம். 8 முதல் 13 அதிகாரம் வரை அங்கே ஏற்பட்ட எழுப்புதலை குறித்தும் சீரமைப்புகளை குறித்தும் நாம் வாசிக்கிறோம். நெகேமியா 1 அதிகாரத்திலே எருசலேமில் இருந்த சிறுபான்மையான மக்களுக்காக நெகேமியா ஜெபிப்பதை பார்க்கிறோம். கர்த்தருடைய ஜனங்கள் விக்கிரக வணக்கத்திற்கு எதிராக சாட்சிகளாக வாழ வேண்டும் என்று அழைக்கப்பட்டவர்கள். ஆனால் பல சமயங்களிலே அவர்களே அப்படிப்பட்ட பழக்கத்திலே விழுந்து போனார்கள். எனவே தண்டனையாக தேவன் அவர்களை பாபிலோனுக்கு அனுப்பினார். பின்னர் ஒரு சிறு கூட்ட மக்கள் தங்கள் தேசத்திற்கு திரும்ப வந்தார்கள். புதிய ஏற்பாட்டிலே நாம் பார்க்கும்பொழுது அவர்கள் ரோம அதிகாரத்திற்கு கீழே இருந்தார்கள். எருசலேமை மீண்டுமாக கட்டுவதிலே 3 முக்கியமான நபர்கள் செயல்பட்டிருக்கிறார்கள். செருபாவேல் பிரபுக்களின் வம்சத்திலிருந்து வந்தவன். இவன் அரசியல் வட்டத்திலே பிரதிநிதியாக செயல்பட்டான். அடுத்ததாக எஸ்ரா, அவன் ஒரு ஆசாரியன். இறுதியாக சாதாரணமான ஒரு மனிதனாக நெகேமியா. அரசனும் ஆசாரியனும் தீர்க்கதரிசியும் எருசலேமின் அலங்கத்தை திரும்ப கட்டி ஆலயத்தை சுத்தம் பண்ணுவதிலே அவர்கள் தவறிவிட்டார்கள். எனவே தேவன் சாதாரணமான ஒரு மனிதனான நெகேமியாவை எழுப்பினார். கர்த்தருடைய திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு தேவன் அரசனையும் பயன்படுத்துகிறார், ஆசாரியனையும் பயன்படுத்துகிறார், தீர்க்கதரிசிகளையும் பயன்படுத்துகிறார், சாதாரண சபை மக்களையும் பயன்படுத்துகிறார். இந்நாட்களிலேயும் வேதாம கல்லூரியிலே கல்வி பயிலாத பல ஊழியர்களையும் தேவன் எழுப்பியிருக்கிறார். நெகேமியா காவல் காத்துக்கொண்டே பணி செய்வதை விசுவாசித்தான். அது மட்டுமல்ல, ஜெபித்துக்கொண்டே வேலை செய்வதையும் அவன் நம்பினான். விழிப்போடு ஜாக்கிரதையோடு இருந்து ஜெபிப்பதும் வேலை செய்வதும் நெகேமியாவின் சிறந்த தன்மைகள். பெர்சிய அரசாங்கத்திலே ஒரு முக்கியமான அரசாங்க பணியிலே இருந்தான். ராஜாவுக்கு பானபாத்திரக்காரனாய் இருந்தான். பெர்சியாவிலே தங்கியிருந்து அவன் வாழ்நாளை அங்கேயே முடித்திருக்கலாம். அப்படி இருந்திருப்பான் என்றால் அவனை குறித்து இந்த வேத புத்தகத்திலே நாம் வாசித்திருக்க முடியாது. ஏற்கனவே சொன்னேன், நெகேமியாவின் முதல் 7 அதிகாரங்களிலே எருசலேமின் அலங்கம் மீண்டுமாக கட்டப்படுவதை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. புத்தகத்தின் மீதி பகுதி அங்கே உண்டான எழுப்புதலை குறித்தும் சீரமைப்பு பணிகளை குறித்தும் சொல்லுகிறது. பாருங்கள், நெகேமியா 1 அதிகாரம் முதல் 2 வசனங்கள்.
அகலியாவின் குமாரனாகிய நெகேமியாவின் நடபடிகள். 20 வருஷம் கிஸ்லேயு மாதத்தில் நான் சூசான் என்னும் அரமனையில் இருக்கும் போது சம்பவித்தது என்னவென்றால், என் சகோதரரில் ஒருவனாகிய ஆனானியும் வேறே சில மனுஷரும் யூதாவிலிருந்து வந்தார்கள். அவர்களிடத்தில் நான் சிறையிருப்பில் மீந்து தப்பின யூதரின் செய்தியையும் எருசலேமின் செய்தியையும் விசாரித்தேன்.
அங்கே மீந்து தப்பின யூதர்கள் என்று சொல்லப்பட்டிருப்பது இஸ்ரவேல் தேசத்திற்கு பாபிலோனிலிருந்து திரும்பிச் சென்ற மக்கள் கூட்டத்தை சொல்கிறது. நெகேமியாவும் அந்த ஜனங்களோடு புறப்பட்டு சென்றிருக்கலாம். ஆனால் ஏதோ ஒரு காரணத்தினாலே அவன் புறப்பட்டு செல்லவில்லை. ஆனால் அவன் அரண்மனையிலே ஒரு வேலையிலே அமர்ந்தான். மற்ற ஜனங்களோடு அவன் புறப்பட்டு செல்லாததை குறையாக நாம் கூற முடியாது. ஏனென்றால் தேவனே அவனை பயன்படுத்தினார். இவன் உலக பிரகாரமான முக்கியமான ஒரு பணியிலே இருந்தாலும் தேவனுடைய பணியை குறித்து அக்கறை பாரம் அவனுக்கு இருந்தது. தேவனுடைய காரியங்களை குறித்த கரிசனை அவனுக்கு இருந்தது. ஒருமுறை ஒரு நீதிபதியை குடும்பத்தோடு சந்திக்கும் வாய்ப்பு கிடைத்தது. அவர்களோடு பேசிக் கொண்டிருந்தபொழுது கடந்த சில மாதங்களாகவே கர்த்தருக்காக அவர்கள் செய்த பெரிய காரியங்களை அறிந்து கொள்ள முடிந்தது. இந்த குடும்பத்தைப் போல பல குடும்பங்களை இன்றைக்கும் நாம் காணக்கூடியவர்களாயிருக்கிறோம். ஒரு நாள் தன்னுடைய பணியிலே அரண்மனையிலே நெகேமியா சுறுசுறுப்பாய் இருந்தபொழுது எருசலேமிலிருந்து திரும்பி வந்த தனக்கு அருமையான ஒரு சகோதரனை பார்த்தான். ஒருவேளை நெகேமியாவை பார்த்து செய்தியை சொல்லத்தான் அவன் அங்கே வந்திருக்கலாம். அவனிடத்திலே எருசலேமின் நிலைமையை குறித்து நெகேமியா விசாரித்தான். நெகேமியா 1 அதிகாரம் 3 வசனம்.
அதற்கு அவர்கள், சிறையிருப்பில் மீந்திருக்கிறவர்கள் அந்த தேசத்திலே மகா தீங்கையும் நிந்தையையும் அனுபவிக்கிறார்கள். எருசலேமின் அலங்கம் இடிப்பட்டதும் அதன் வாசல்கள் அக்கினியால் சுட்டெரிக்கப்பட்டதுமாய் கிடக்கிறது என்றார்கள்.
இது மிக அழகான ஒரு காட்சி அல்ல? தேவனுடைய ஜனங்களுடைய நிலைமையும் அங்கே எருசலேமின் அலங்கம் இருந்த நிலைமையும் வேதனைக்குரியவை. யூதர்கள் கர்த்தர் எதிர்பார்த்த காரியங்களிலே அவருக்கு கீழ்ப்படியாமல் போனபடியினாலே எருசலேம் அந்த நிலைமைக்கு வந்தது. ஜனங்களும் அடிமைப்பட்டிருந்தார்கள். தான் கேட்ட வார்த்தைகளை அவன் சிந்தித்து பார்த்தபொழுது அது நெகேமியாவை நொறுக்கியது. ஒருவேளை நெகேமியா சாதாரணமாக, உண்மையாகவே எனது மனதிற்கு கஷ்டமாக இருக்கிறது, இதை நான் ஜெபத்திலே வைக்கிறேன், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக என்று கடந்து சென்றிருக்கலாம். ஆனால் இங்கே நாம் உணர்ந்து கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான காரியம், நெகேமியா கரிசனை நிறைந்தவன். நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிற என் கருமையான சகோதரனை சகோதரியே, நாம் கேட்கும் ஒவ்வொரு செய்திகளுக்கும் நம்முடைய மறு உத்தரவு எப்படிப்பட்டதாக இருக்கிறது? கஷ்டத்தில் இருக்கிற மக்களை குறித்து கேள்விப்படுகிறோம், துன்பத்தின் வழியாய் வருகிறவர்களை குறித்து கேள்விப்படுகிறோம், தேவையுள்ள மக்களை குறித்து கேள்விப்படுகிறோம், கர்த்தரை அறியாத ஜனங்களை குறித்தும் நாம் அறிந்து கொள்கிறோம். நம்முடைய உணர்வுகள், நம்முடைய உள்ளம் என்ன சொல்கிறது பாருங்கள். நெகேமியா 1:4,
இந்த வார்த்தைகளை கேட்டபோது நான் உட்கார்ந்து அழுது சில நாளாய் துக்கித்து உபவாசித்து மன்றாடி பரலோகத்தின் தேவனை நோக்கி.
இந்த வசனத்திலே பல முக்கியமான காரியங்களை நாம் கவனிக்க வேண்டும். எருசலேமின் நிலைமையை கேட்ட நெகேமியா அங்கே வாழ்ந்த ஜனங்களை குறித்து பலவிதமான குறைகளை பேசியிருக்கலாம். அந்த ஜனங்கள் அப்படி செய்திருக்கலாமே, அவர்கள் இப்படி செய்திருக்கலாமே என்று அவன் பேசியிருக்கலாம். ஞாபகம் இருக்கிறதா? இஸ்ராவின் புத்தகத்திலே ஜனங்களுடைய நிலைமையை குறித்து இஸ்ரா அறிய வந்தபொழுது அவன் என்ன செய்தான்? அவன் ஒரு ஆசாரியனாய் இருந்தான் என்றாலும் மிக கரிசனை உள்ளவனாக மாறினான். இந்த நெகேமியா அரச அரண்மனையிலே ஒரு பணியாளனாய் இருந்தாலும் தன்னுடைய ஜனங்களின் நிலைமையை குறித்தும் எருசலேம் பட்டணத்தின் நிலைமையை குறித்தும் கேள்விப்பட்ட பொழுது அவன் துக்கம் நிறைந்தவனானான், கரிசனை மிகுந்தவனானான். இன்றைக்கும் கர்த்தருடைய ஊழியங்களை குறித்து கேள்விப்படுகிற சிலர் அதை குறித்து குறை பேசுகிறார்கள். அப்படி செய்திருக்கலாமே, இப்படி செய்திருக்கலாமே, அப்படி செய்யலாமே, இப்படி செய்யலாமே என்று பேசுவார்கள். அருமையானே, அப்படி பேசப்படுகிற காரியங்கள் பேசுகிறவர்களுடைய உள்ளத்தை உடைக்கவில்லை என்றால் அவர்கள் பேசுவதை நிறுத்த வேண்டும். தேவன் உங்கள் மூலமாய் கொடுக்கும் செய்தி உங்களை உடைக்கவில்லை என்றால் நீங்கள் கர்த்தருடைய செய்தியாளர் அல்ல. இஸ்ரா சற்று வயது சென்றவராய் இருந்திருக்க வேண்டும். அதேவேளையிலே நெகேமியா ஒரு இளைஞனரை நாம் நம்பலாம். நெகேமியா அங்கே பாபிலோனிலேதான் பிறந்திருக்க வேண்டும். பாபிலோனிலிருந்து பலர் திரும்ப வந்தாலும் சில தேவனுடைய மனிதர்களும் அங்கே தங்கியிருந்து விட்டார்கள். அவர்களையும் நாம் குறை கூற முடியாது. ரோமர் 16:4, பவுல் அப்போஸ்தலன் சொல்லும்பொழுது மற்றொருவனுடைய வேலைக்காரனை குற்றவாளியாக தீர்க்கிறதற்கு நீ யார்? அவன் நின்றாலும் விழுந்தாலும் அவனுடைய எஜமானுக்கே அவன் உத்தரவாதி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆம் பிரியமானவர்களே, மற்றவர்களை நியாயம் தீர்ப்பதற்கு எனக்கோ உங்களுக்கோ உரிமை இல்லை. எல்லா சூழ்நிலைகளையும் நாம் பூரணமாக அறியாமல் எந்த ஒரு விசுவாசியையும் குறை கூறுவது சரியான காரியம் அல்ல. அவர்களை நியாயம் தீர்ப்பது நம்முடைய பொறுப்பு அல்ல. நெகேமியா செய்தது என்ன? அவன் உட்கார்ந்து அழுகிறான். அவன் ஒரு அரசாங்க பணியில் இருந்தாலும் தான் கேட்ட செய்தியை குறித்து சிந்தித்து உட்கார்ந்து அழுவதற்கு அந்த பணி அவனுக்கு தடையாக இல்லை. கவனித்தீர்களா? உட்கார்ந்து அழுது சில நாட்களாய் துக்கித்து உபவாசித்து மன்றாடி என்று வாசிக்கிறோம். இஸ்ராவும் துக்கமான செய்தியை கேட்டபொழுது ஆண்டவருடைய பாதத்திலே அழுதார், ஜெபித்தார். நெகேமியாவும் இப்பொழுது அழுகிறார், ஜெபிக்கிறார். இங்கே பரலோகத்தின் தேவனை நோக்கி என்ற ஒரு வாக்கியத்தை பார்க்கிறோம். இது இஸ்ரா, நெகேமியா, தானியேல் இந்த மூன்று புத்தகங்களிலேயும் நீங்கள் அதிகமாக பார்க்கக்கூடிய ஒரு வாக்கியம். எருசலேம் பிடிபட்டது, எருசலேம் அழிக்கப்பட்டது. தேவன் மேலும் தொடர்ந்து அந்த தேவாலயத்தோடு அடையாளப்படுத்தப்படுகிறவராக இல்லை. அங்கே தேவாலயத்திலிருந்து தேவனுடைய மகிமை நீங்கிவிட்டது. அதைத்தான் இக்கபோத் என்று பார்த்தோம். தேவாதி தேவன் பரலோகத்திற்கு சென்று விட்டார். இந்த காரணத்தினாலேதான் சிறைப்பிடிப்பிற்கு பின்னாலே எழுதப்பட்ட புத்தகங்களிலே தேவனை பரலோகத்தின் தேவன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பெத்லேமிலே இயேசு பாலனாக தோன்றும் வரை, தேவ தூதர்கள் வந்து உன்னதத்திலே இருக்கிற தேவனுக்கு மகிமையும் என்று பாடும் வரை பூமியிலே அந்த மகிமை காணப்படவில்லை. கிறிஸ்து மனித சரீரத்திலே மூடப்பட்டவராக உலகத்திலே வந்தார். மீண்டுமாக ஒரு நாள் அவர் வரப்போகிறார். இயேசு கிறிஸ்து அதை குறித்து சொல்லும்பொழுது மத்தேயு 24:30 இவ்வாறு சொல்லியிருக்கிறார். கவனியுங்கள், மத்தேயு 24:30,
அப்பொழுது மனுஷகுமாரனுடைய அடையாளம் வானத்தில் காணப்படும். அப்பொழுது மனுஷகுமாரன் வல்லமையோடும் மிகுந்த மகிமையோடும் வானத்தின் மேகங்கள் மேல் வருகிறதை பூமியிலுள்ள சகல கோத்திரத்தாரும் கண்டு புலம்புவார்கள்.
இங்கே மனுஷகுமாரனுடைய அடையாளம் காணப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அது என்ன அடையாளமோ தெரியவில்லை. ஆனால் தேவனுடைய ஷக்கினா மகிமை திரும்ப வரும் என்று நாம் எதிர்பார்க்கலாம். என்றாலும் நெகேமியாவின் காலத்திலே அவர் பரலோகத்தின் தேவனாகவே இருந்தார். இது ஒரு அருமையான விண்ணப்பம். பாருங்கள், நெகேமியா 1:5,
பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தாவே, உம்மில் அன்பு கூர்ந்து உம்முடைய கற்பனைகளை கை கொள்ளுகிறவர்களுக்கு உடன்படிக்கையையும் கிருபையையும் காக்கிற மகத்துவமும் பயங்கரமுமான தேவனே.
இங்கே பரலோகத்தின் தேவனுடைய குணநலன் மிக அழகாக விவரிக்கப்பட்டுள்ளது. கர்த்தர் மனுமக்களிடத்திலே எதிர்பார்க்கிற இரண்டு முக்கியமான காரியங்கள், ஒன்று அவரிடத்திலே அன்பு கூறுவது, அடுத்தது அவரிடத்திலே அன்பு கூறும் பொழுது அவருடைய கற்பனைகளை கை கொள்வது. நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அருமையான சகோதரனை சகோதரியே, கர்த்தரை அறிந்திருக்கிற நாம் அவரிடத்திலே எவ்வளவு அன்பு கூறுகிறவர்களாக இருக்கிறோம் என்பதை எண்ணி பார்க்க வேண்டும். பலருடைய வாழ்க்கையிலே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை இரட்சகராக ஏற்றுக்கொண்ட காலத்திலே தேவன் மேலே மிகுந்த அன்புள்ளவர்களாய் காணப்பட்டிருந்தாலும் காலங்கள் கடந்து சென்ற பிறகு அன்பு தணிந்து போவதை நாம் பார்க்கிறோம். எபேசு சபை குறித்து சொல்லும்பொழுது வெளிப்படுத்தின விசேஷம் 2:4 வசனத்திலே, நீ ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டாய், இன்று உன் பேரில் எனக்கு குறை உண்டு என்றுதான் இயேசு கூறுகிறார். நம்முடைய அன்பு குறையாததாய் இருக்கும் என்றால் அவருடைய கற்பனைகளை கை கொள்வதை குறித்து நாம் அக்கறை எடுக்கிறவர்களாய் இருப்போம். இதே வசனத்திலே தேவனுடைய குணநலனும் சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் உடன்படிக்கையையும் கிருபையையும் காக்கிற மகத்துவமும் பயங்கரமுமான தேவன். ஆம் அருமையானவர்களே, தேவன் நம்மிடத்திலே செய்வேன் என்று சொல்லியிருக்கிற எல்லா காரியங்களையும் அந்தந்த காலகட்டங்களிலே செய்கிறவர். ஏனென்றால் அவர் உடன்படிக்கையை காத்துக் கொள்கிறவர். அது மட்டுமல்ல, அவர் நமக்கு கொடுக்கிற கிருபையையும் தொடர்ந்து நம்முடைய வாழ்க்கையிலே காத்துக் கொள்கிறவர். நாம் நிர்மூலமாகாமல் இருப்பது கர்த்தருடைய கிருபையே. ஏன் தெரியுமா? அவர் நம்முடைய பாவங்களுக்கு தக்கதாக நமக்கு செய்யாமலும் நம்முடைய அக்கிரமங்களுக்கு தக்கதாக நமக்கு சரி கட்டாமலும் இருக்கிற ஒரு தேவன். அவருடைய அன்பை உணர்ந்த நாம், அவருடைய கிருபையை உணர்ந்திருக்கிற நாம் அவருடைய கற்பனைகளுக்கு கீழ்ப்படுவதை குறித்தும் அக்கறை உள்ளவர்களாய் வாழ வேண்டியது மிக மிக அவசியமானது. அது மட்டுமல்ல, அவர் பயங்கரமான தேவன் என்றும் பார்க்கிறோம். அப்படிப்பட்ட சர்வ வல்லமையுள்ள தேவனை அறிந்திருக்கிற நாம் அவருடைய விருப்பத்திற்கு கீழ்ப்படுகிறவர்களாக வாழ நம்மை அர்ப்பணித்திருக்கிறோமா என்பதை எண்ணி பார்ப்போம். இந்த வசனங்களை கற்றுக்கொண்ட நாம் முதலாவது மனதிலே வைத்துக் கொள்ள வேண்டிய காரியம், எந்த ஒரு செய்தியை கேட்கும் பொழுதும் அந்த ஜனங்களை குறித்த ஒரு கரிசனை, ஒரு அக்கறை நமக்கு உண்டாகிறதா என்பதை யோசித்து பார்க்க வேண்டும். இரண்டாவதாக, நாம் கேட்கிற எந்த செய்தியும் நம்மை ஜபத்திற்கு நேராக வழிநடத்த வேண்டும். சந்தோஷமான செய்திகளை கேட்கும்பொழுது ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறவர்களாகவும், துக்கமான காரியங்களை குறித்து கேள்விப்படும் பொழுது அந்த மக்களுக்காக பாரத்தோடு கர்த்தரிடத்திலே ஜபிக்கிறவர்களாகவும் அது நம்மை மாற்ற வேண்டும். அப்படி நாம் செயல்படுகிறவர்களாக இருப்போம் என்றால் நமக்கும் தேவனுக்கும் உள்ள உறவானது ஜீவனுள்ள உறவாய் இருக்கிறது என்பதிலே சந்தேகமில்லை. ஜெபிப்போமா. எங்களை நேசிக்கிறார்கள் அன்பின் ஆண்டவரே, நெகேமியாவினுடைய வாழ்க்கைக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அரசாங்க துறையிலே பெரிய ஒரு பணியிலே இருந்தாலும் தங்கள் சகோதரர்கள் சகோதரிகள் வேதனையோடு இருக்கிறார்கள் என்பது கேள்விப்படும் பொழுது அவருடைய உள்ளம் உடைந்தது போல நாங்களும் துக்கமான செய்திகளை கேட்கும் பொழுது பாடுபடுகிறவர்களை குறித்து அக்கறை உள்ளவர்களாக, கரிசனை உள்ளவர்களாக ஜெபிக்கவும் செயல்படுகிறவர்களாக மாறவும் நீர் எங்களை பலப்படுத்த வேண்டும் என்று கேட்கிறோம். ஏற்கனவே இந்த நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிற யார் யாருடைய வாழ்க்கையிலே அப்படிப்பட்ட ஒரு குணநலனை நீர் கொடுத்திருக்கிறீரோ அவர்கள் ஒவ்வொருவருக்காகவும் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, ஒருவேளை இதுவரை நாங்கள் அப்படிப்பட்ட செயல்களை செய்யாதவர்களாக இருப்போம் என்றால் இன்று முதல் அது எங்கள் ஒவ்வொருவரின் வாழ்க்கையின் அனுபவமாகவும் மாறட்டும். இயேசு இரட்சகரின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன். உறவும் நீந்தே
நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய எமது முகவரி: வேத ஆராய்ச்சி, டி டபிள்யூ ஆர், தபால் பெட்டி எண் 134, திருநெல்வேலி 2, தமிழ்நாடு. எங்கள் தொலைபேசி எண் 94 42 25 26 27, மற்றும் ஒரு தொலைபேசி எண் 9585 460 460. எங்கள் இமெயில் முகவரி tamiltb@radio882.com. நீங்கள் கர்த்தரோடு இருந்தால் அவர் உங்களோடு இருப்பார். நீங்கள் அவரை தேடினால் உங்களுக்கு வெளிப்படுவார். அவரை விட்டீர்களேயாகில் அவர் உங்களை விட்டு விடுவார். 2 நாளாகமும் 15 2 வசனத்தின் பின்பாகம்